إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறக்கமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒவ்வொரு மூமினேயும் ஒவ்வொரு முஸ்லிமையும் ரபுல் ஆலமீன் சோதிப்பதாக தெளிவாக குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். எனவே ஒரு மனிதனுக்கு சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்குமா என்று நினைச்சு பார்க்கறதும் இருக்குதே, அது ஒரு தூரமான ஒரு விஷயம்தான். எனவே முஸ்லிம்கள் என்று வாழக்கூடிய நேரத்துல, மூமின்கள் என்று வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய குர்ஆன் தெளிவாகவே சொல்லது, லனபுலுவன்னக்கும் நிச்சயமாக நாங்கள் உங்களைய உலகத்துல சோதிச்சே தீர்வோம் என்பதா. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீனுடைய சோதனைகள் இருந்து ஒரு மனிதன் பாஸ் ஆகிறதா இருந்தா அந்த மனிதனுக்கு உலகத்தில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் பட்டம் பதவிகள் இருந்தாலும், எவ்வளவுதான் இன்ஃபுளுன்ஸ் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு ரபுல் ஆலமீனுடைய சோதனையில பாஸ் ஆக முடியும் ஈமான் அமால்கள் இருந்தா மாத்திரம்தான், அல்லாஹுடைய கிருப்பு இருந்தா மாத்திரம்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹந்தக்குடைய யுத்தம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அந்த ஹந்தக்குடைய யுத்த நேரத்தில் யஹூதிகள் நசாராக்கள் முஷ்ரிகீன்கள் முனாஃபிகீன்கள், மஜூசிகள், இந்த அஞ்சு கூட்டத்தார்களும் எல்லாம் குஃபார்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவொன்றுக்கு வராங்க, நாங்க இஸ்லாத்த உலகத்திலிருந்து அடியோடு எடுத்து போடணும் என்பதா. எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய பாத்தில்கள் எல்லாமே ஒன்று சேரது, இஸ்லாத்த அடியோடு இல்லாமாக்குறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, யஹூதிகள், நசாராக்கள், ஜூதும், கிறிஸ்டியன்ஸும், முஷ்ரிகீன்களும், முனாஃபிகீன்களும், மஜூசிகளும், நெருப்பு வணங்கக்கூடியவர்கள், இந்த எல்லாமே ஒன்று சேராங்க. இந்த நேரத்துல சஹாபாக்களோட நபி அவங்க மஷ்வரா பண்றாங்க, இந்த மதீனாக்குள்ள அவங்க வந்து அட்டாக் பண்ணினாங்கன்னா நாங்க என்ன செய்யறது, எங்ககிட்ட அந்த அளவுக்கு மேன் பவரும் இல்ல, மிலிட்ரி பவரும் இல்ல. இந்த நேரத்துல மஷ்வராவுடைய முடிவு, அவர்கள் மதீனாக்குள்ள வராம இருக்கிறதுக்காக வேண்டி நாங்க சுத்தி வர அகலிகளை தோண்டுவோம், குழிகளை தோண்டுவோம், வேகமாக ஒரு குதிரை ஒன்று ஓடி வந்து தாண்ட பார்த்தாலும் அந்த குழியில விழக்கூடிய அளவுக்கு பெரிய குழிகளை நாங்க தோண்டுவோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கல்ல வயிற்றுல கெட்டி கொண்டு பசியில சஹாபாக்கள் அந்த நேரத்துல குழிகளை தோன்றாங்க. ஒரு குழிய ஒரு கல்ல உடைக்கிறதுக்கு சஹாபாக்களுக்கு முடியாம இருந்துச்சு. நபி அவங்களுக்கு வந்து சொல்றாங்க, யார் சொல்ல பெரியோரு கல் இருக்குது, எங்களையால ஒண்ணுமே செய்யலா. நபி அவங்க வாராங்க, ரெண்டு கல்லுகளை கெட்டி கொண்டு அந்த கல்லுக்கு அடிக்கிற நேரத்துல ஒரு பிரகாசம் வெளியாகுது. நபி அவங்க சொல்றாங்க, ரோமுடைய வெற்றி கிடைச்சிட்டு, பாரிசுடைய வெற்றி கிடைச்சிட்டு, ஆனா கல்லதான் கெட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல இருந்த முனாஃபிகீன்கள் என்ன சொன்னாங்க, என்றா தின்றதுக்கே வக்தி இல்லாம இருக்கிறோம், இந்த மனுஷன் என்ன சொல்றார், ரோம் பாரிசுடைய வெற்றி கிடைக்கும் என்று சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சோதனைகள், நிலைமைகள், பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல யாரெல்லாம் ஈமான்ல பலஹீனமாக இருப்பாங்களோ, ஏன் நாங்க இந்த விஷயத்த பேசுறோம் என்றா, உலகளாவிய ரீதியில முஸ்லிம்களுக்கு பல சோதனைகள், ஒவ்வொரு நாடளாவிய ரீதிகள் எடுத்து பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பல சோதனைகள். இந்த நேரத்துல எங்களுடைய கலிமா சொன்ன சில சகோதரர்கள் கேட்கிறாங்க, ஹசரத் இவ்வளவு எங்களுக்கு சோதனை, நாங்க முஸ்லிம்கள் சுத்தி தானே ஹசரத், ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை வருவது, இஸ்லாத்த கூட அல்லாஹவ கூட நம்பிக்கை இழந்த நிலைமையில முஸ்லிம்கள் பலஹீனமான ஈமான்ல பேசுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சோதனைகளை பார்த்த முனாஃபிகீன்கள் வந்து என்ன சொன்னாங்கடா, மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ் ரசூல் எதை வாக்களிச்சாங்களோ அது ஏமாற்றமே தவிர வேறொன்றும் இல்லை என்பதாக சொன்னார். அல்லாஹும் ரசூலும் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டாங்க என்பதாக சொன்னார். இவ்வளவு எங்களுக்கு சோதனை, பிரச்சனைகள் ஏன் உலகத்துல வருவது, நாங்க முஸ்லிம்கள் சுட்டிதானே என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஹண்டக்கூடிய யுத்தத்தை பத்தி செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், எப்படியா கொண்ட சோதனையை கொடுத்தோம் என்றா, உள்ளங்கள் தொண்ட குழியில வந்து இருவிட்டு என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் டென்ஷன் ஆகிட்டாங்க, அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை. இவ்வளவு சோதனைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல முனாஃபிகீன்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் எங்களை ஏமாத்திட்டான். ஆனா மூமின்கள், சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் என்ன சொன்னாங்கடா, அந்த நேரத்துல சஹாபாக்கள வார்த்தை என்னதா இருந்துச்சுடா, இவ்வளவு கடினமான சோதனைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்க என்ன சொன்னாங்க, இதுதான் எங்கட அல்லாஹ் எங்களுக்கு வாக்களிச்சா, இதெல்லாம் எங்கட ரசூல் எங்களுக்கு வாக்களிச்சாங்க, எங்களுக்கு சோதனை வரும் என்பதாக சொன்னாங்க. இந்த சோதனைகளை காணக்கூடிய நேரத்துல அவர்களுடைய ஈமான் கூடிக்கொண்டே போச்சு என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எனவே சோதனைகள், நிலைமைகள், கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல ஒரு மூமினுக்கு தரமாற்றம் வந்தாலும் அவருடைய ஈமான் கூடுமே தவிர, ஒரு முனாஃபிக்காக இருந்தால்தான் அந்த மனிதருடைய ஈமான் நாளுக்கு நாள் பலஹீனமாகும். அல்லாஹ்க்கு வேற யாரும் இல்லாத சுட்டி எங்களுக்கு சோதனை, நான் எவ்வளவு அமல் செஞ்சு கொண்டிருக்கிறான், ஏன் என்னைய சோதிக்கோனும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நிஃபாக்குடைய வார்த்தைகள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம்களாக வாழக்கூடிய நேரத்துல ஒரு நாட்டிலையா இருந்தாலும் சரி, மைனாரிட்டியா இருந்தாலும் சரி, மெஜாரிட்டியா இருந்தாலும் சரி, அல்லாஹ் பல நிலைமைகள் சோதனைகளை உண்டாக்கி கொண்டே இருப்பான். சில நேரங்கள் எங்க உள்ளத்துல நான் ஒரு முஸ்லிமாக ரோட்ல போறதே எனக்கு ஒரு கேவலம், ஒரு சோதனை, அல்லது எனக்கு கல்லடிப்பாங்களா என்ற நிலைமை உண்டாக்குறதும் இருக்குது. இது இஸ்லாம் ஹக் என்று சொல்றதுக்கு ஆதாரமே தவிர இது இஸ்லாம் பொய் என்று சொல்றதுக்கு ஆதாரம் அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உலகத்தில் எந்த மதத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த எல்லா மதங்களும் மாற்றப்பட்டதுதான், அந்த எல்லா மதங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டதுதான். எந்த அளவுக்கு என்றா உலகத்துல இப்ப மதங்களை விட செக்யூலரிசம், மதம் சார்பற்ற ஒரு கன்செப்ட தான் முழு உலகத்திலையும் பரப்பி கொண்டே போறாங்க. தடையாக இருக்கிற ஒரே ஒரு மதம் தான் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே முழு உலகமும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்றதாக இருந்தா அது இஸ்லாத்துக்கு தான் அட்டாக் பண்ணும். எனவே இஸ்லாத்துல இருக்கக்கூடிய எல்லா நல்ல விடயங்களையும் அது ஒரு பயங்கரவாதம், அது ஒரு தீவிரவாதம், அது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அல்லது ஃபண்டமெண்டலிஸ்ட் அல்லது டெரரிஸ்ட், இந்த பிக்சரை காட்டுறது இருக்கிறதே, இதுதான் உலகத்துடைய இப்ப ட்ரெண்டாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து காட்டுறது இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சும் தான், அது ஒரு லேசான வேலை அல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க இந்த காலத்துல பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான் சில சில வீடியோ கிளிப்ஸின் மூலமாக, லெட்டர்ஸ் மூலமாக இஸ்லாத்த குர்ஆன நபி அவங்களை கொச்சப்படுத்தி சில ஆயாத்துகளை கொண்டு வந்து ஜிஹாத் தான் இந்த மக்கள் கொண்டு போறாங்க, இந்த நாட்டை பிடிக்க பாக்குறாங்க, இந்த நாட்டில் இஸ்லாமிக் ஷரியாவை கொண்டு வர பாக்குறாங்க, ஜிஹாத் என்று செல்றதே எல்லாம் அந்நிய மக்களை கொலை செஞ்சு போடுறது தான் என்று கேட்கக்கூடிய நேரத்துல அந்நியவர்கள் கேட்கறது எங்களுக்கு கவலை இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை கேட்டு முஸ்லிம்கள் தடமாறுறது இருக்குது, பதில் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்படுறது இருக்குது, இதை வச்சு மூமின்கள் அடே குர்ஆன் அல்லாஹ் அப்படி சொல்றானா என்று கேட்கறது இருக்குது, இதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜிஹாத் என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்க முதலாவது விளங்கணும். உலமாக்கள் ஜிஹாத அஞ்சு வகைகளாக பிரிக்கிறாங்க. முதலாவது ஜிஹாத் பில் கல்ப், ஒரு மனிதன் உள்ளத்தால செய்யக்கூடிய ஜிஹாத். ஹதீசுடைய கருத்து ஜிஹாதுல் அக்பர், ஆக பெரிய யுத்தம் அதுதான் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸோட செய்யக்கூடிய போராட்டம் இருக்குது, யுத்தம் இருக்குது, இதுதான் ஆகப்பெரிய ஜிஹாத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸ சுத்தமாக்குறது முஜாஹதத்து நஃப்ஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உண்மையான முஹாஜிர், இன்மையான முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்றவன் யாரெண்டா, முஹாஜிர் அனில் ஹதாயா வஸ்துனூப், பாவங்கள் இருந்து ஹிஜ்ரத் செய்றவன் இருக்கிறானே அவன் தான் ஆகப்பெரிய முஹாஜிர் என்பதாக நபி அவங்க சொன்னான். எனவே உள்ளத்தோட செய்யக்கூடிய போராட்டம் இருக்குது, இதுக்கும் இஸ்லாம் ஜிஹாத் என்பதாக தான் சொல்லும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்காவுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜிஹாதுடைய வார்த்தைகள் இறங்கியிருக்கிறது, அந்த எல்லாம் ஜிஹாதுடைய வார்த்தைகளும் உள்ளத்தோட செய்யக்கூடிய ஜிஹாத பத்தி தான் பேசுது, தாவத்தை பத்தி தான் பேசுது. இரண்டாவது ஜிஹாத் தான் சொல்லுவாங்க, ஜிஹாத் பில் லிசான், நாவின் மூலமாக செய்யக்கூடிய ஜிஹாத். நாம் பேசக்கூடிய பயான் இருக்கிறதே இதுவும் ஒரு ஜிஹாத் தான். ஒரு ஆக மோசமான சுல்தானின் ஃபாஜிர், ஆக மோசமான ஒரு அரசனுக்கு முன்னால பேசு கலிமத்து ஹக், ஹக்க பேசுறது இருக்கிறதே, இது ஆக பெரிய ஜிஹாத் என்பதாக ஷரியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாவால செய்யக்கூடிய பயான், உண்மையை பேசுறது, அதுவும் ஜிஹாத் என்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மூணாவது ஜிஹாத், ஜிஹாத் பில் கலம், பேனையால செய்யக்கூடிய ஜிஹாத். உலமாக்களுடைய சில கருத்துக்கள் இருக்குது, ஒரு முஜாஹித் யுத்த களத்துல பேசு கொட்டக்கூடிய ரத்தம் இருக்குது, அதை விட ஒரு ஆலிமுடைய பேனையுடைய இங்க் இருக்குது, தீன் தெரிகிறது, அது அதை விட சிறந்தது என்பதாக வந்திருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில்கள் எழுதுறது இருக்குது, எதெல்லாம் எழுத்து வடிவமாக போகுமோ அதுவும் ஜிஹாத் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. உலமாக்களுடைய கிதாப்கள் ஜிஹாத். அதே மாதிரி ஜிஹாத் பில் யத், ஜிஹாத் பில் யத் என்று சொல்றது உடம்பின் மூலமாக, உறுப்புகளின் மூலமாக செய்யக்கூடிய ஜிஹாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரெண்டு ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க, யார சூழல்லா, எனக்கு அல்லாஹுடைய பாதையில போகணும் யுத்தத்துக்கு. நபி அவங்க கேக்குறாங்க, உங்க உம்மாவா அப்போ ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? சொன்னாங்க, ஓ யார சூழல்லா, இப்ப ஜாஹித் சீஹிமா, உங்களோட உம்மா வாப்பட விஷயத்துல பேசி ஜிஹாத் செய்யுங்க என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. ஜிஹாத் என்ற வார்த்தையை பாவிச்சாங்க. உம்மா வாப்பாக்கு பேசி ஹிதுமத் செய்யறது இருக்குது, பணிவிடை செய்யறது இருக்குது, இதுவும் ஜிஹாத் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. ஹஜ்ஜிக்கு போறது இருக்குது, ஜிஹாத் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. ஒருத்தர் காலையில பசாருக்கு போறார், சில சஹாபாக்கள் சொன்னாங்க பாருங்களே யார சூழல்ல எவ்வளவு உடம்புல சக்தி இருக்குது, காலையிலே பசாருக்கு போறாரே நீண்ட வேலைகளுக்கு போகாம. நபி அவங்க சொன்னாங்க, அவர் பசாருக்கு போறது ஹலாலான முறையில சம்பாதிச்சு அவருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறதா இருந்தா பஹுவீசா, அவரும் அல்லாஹுடைய பாதல் இருக்கிறார், அவரும் ஒரு ஜிஹாத தான் செய்கிறார் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், இந்த நாலு ஜிஹாத பத்தியும் பேசாம அஞ்சாவது ஜிஹாத் என்ன, ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு அந்நிய நாட்டுல இருந்து அட்டாக் பண்ண வராங்க, இந்த நேரத்துல எந்த நாடாக இருந்தாலும் சரி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஸ்ரீலங்கெல்லாம் ஒரு டிஃபென்ஸ் ஒன்று இருக்குதா இல்லையா? இந்த நேரத்துல அட்டாக் பண்ண வரக்கூடிய நேரத்துல டிஃபென்சிவ் ஜிஹாத் என்று சொல்றது, எப்ப முஸ்லிம்களை அட்டாக் பண்ண வராங்களோ அந்த நேரத்துல அவர்கள் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய யுத்தம் இருக்குது. இது முழு உலகளாவிய ரீதியில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜிஹாத் தான். கெளியதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அடுத்தது என்னண்டா அக்ரெசிவ் ஜிஹாத் என்பதாக சொல்லுவாங்க. நாங்க முன்னுக்கு போயிட்டு இன்னொரு நாட்டோட அநியாயக்காரர்களோட மோசடி செய்யக்கூடியவர்களோட முழு உலகத்திலையும் ஃபசாத் ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடியவர்களோட யுத்தம் செய்யறது இருக்குதே, இதுதான் அஞ்சாவது ஜிஹாத்ல ரெண்டாவது பா. அக்ரெசிவ் ஜிஹாத் இக்கதாமி என்பதாக சொல்லுவாங்க. ஜிஹாத் இக்கதாமி குரான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா கேக்குறான், وَمَا لَكُمْ لَا تُقَاتِلُونَ فِي سَبِيلِ اللَّهِ وَالْمُسْتَضْعَفُونَ مِنَ الرِّجَالِ وَالنِّسَاءِ وَالْوِلْدَانِ. அந்த ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏன் யுத்தம் செய்யாம இருக்கீங்க? உலகத்துல சில பலஹீனமான ஆண்கள், பலஹீனமான பெண்கள், பலஹீனமான சிறுவர்கள், யா அல்லாஹ் இந்த அநியாயம் செய்யக்கூடிய ஊர் மக்கள்ல இருந்து எங்களே வெளியாக்கிடுவாயாக, நாங்க அநியாயம் செய்யப்படுறோம். உலகத்துல அநியாயம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, அசத்தியம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல பேசு செய்யக்கூடிய ஜிஹாத் இருக்குது, இதுவும் ஷரியத் எங்களுக்கு செய்யுங்க என்பதாக சொல்லியிருக்குது. எனவே யோசிச்சு பாருங்க, இப்ப கூட யுஎன் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்லும் என்றா, ஒரு நாட்டுல அநியாயம் நடந்து கொண்டிருக்குது என்றா ஏனைய நாடுகள் பார்த்து கொண்டிருக்க கூடாது, ஏனைய நாடுகள் முன்னுக்கு அவங்களோட அனுப்பி அந்த அநியாயத்தை நிப்பட்டோனும் என்பதாக செல்றது இருக்குது. இந்த ஜிஹாத் உலகம் ஏற்றுக்கொண்டதுதான், ஆனா முஸ்லிம்களுடைய குரான்ல இருக்கிறத அவங்க குறையாக பார்க்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, 6666 ஆயத்கள் இருக்கக்கூடிய குர்ஆன்ல கிட்டத்தட்ட 20-30 தான் இந்த ஜிஹாதுடைய ஆயத்துகள் இருக்குது. சொர்க்கத்தை பத்தி எவ்வளவு இருக்குது, நரகத்தை பத்தி எவ்வளவு இருக்குது, அஹ்லாக்கை பத்தி எவ்வளவு இருக்குது, சகவாழ்வை பத்தி எவ்வளவு இருக்குது, இபாதத்தை பத்தி எவ்வளவு இருக்குது, தொழுகையை பத்தி எவ்வளவு இருக்குது, குடுக்கல் வாங்கலை பத்தி எவ்வளவு இருக்குது, குடும்ப வாழ்க்கையை பத்தி எவ்வளவு இருக்குது, பாவங்களை பத்தி எவ்வளவு இருக்குது, நன்மைகளை பத்தி எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு இந்த 30 ஆயத் 20 ஆயத்தை புடிச்சு கொண்டு இந்தாங்க பாருங்க இல்லாமாக்க சொல்றாங்க, அடிச்சு போட சொல்றாங்க, கொண்டு போட சொல்றாங்க, இதுதான் முழுமையான இஸ்லாம் என்று செல்லக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கவலைக்குரிய விஷயம் எங்க முஸ்லிம்கள் யோசிக்கிறாங்க, அடங்கிற குரான் இதா படிச்சு தருவதில்லை யோசிக்கிறாங்க. நான் சும்மா ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன், 2008 இந்த நாட்டில் உள்ள டிஃபென்ஸ்ல ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்கிறாங்க, வவுனியால உள்ள ஜெமலுன்வ ஹபா தமாவ் என்பதாக சொல்றாங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் யோசிச்சு பாருங்க, 2016 நாங்க இருக்கிறோம், இந்த நோட்டீஸை இப்ப எடுத்து பாருங்க, முந்தின கவர்மெண்ட் 2008 வவுனியால உள்ள தமிழன கொல்ல செல்லிருக்கிறதாமே என்று சொன்னா நீங்க புத்திசாலி என்று சொல்றீங்களா இல்லையா? அரே அந்த நேரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருந்துச்சு, அந்த நேரத்துல தமிழனை கொள்ளுங்க என்று சொன்ன எல்லாம் தமிழன் என்றது அல்ல, யாரெல்லாம் எல்சிடியோட சேர்ந்திருந்தாங்களோ அந்த தமிழனை கொள்ளுங்க என்றதுதான் கருத்து. கொழும்புள்ள உள்ள தமிழன் வெட்டவானாம், இந்தியால உள்ள தமிழ்நாடு அவங்களுக்கு ஒன்றும் செய்யவானாம். யாரு அநியாயம் டெரரிசம் ப்ரமோட் பண்றாங்களோ, அநியாயம் செய்யறாங்களோ அவர்களை தான் வெட்ட சொல்லிருக்குது. யோசிங்க குர்ஆன்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எந்தெந்த ஆயத்துகள்ல வெட்டுங்க கொத்துங்க துட்டுத்தன மராதமோ என்று சொல்றது, அந்த யுத்த களத்துல இறங்கப்பட்ட ஆயத்துகளை வச்சுக்கொண்டு இஸ்லாம் இதுதான் சொல்லுது என்று சொன்னா இது எந்த ரீதியில் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முழு மீடியாவும் காட்டுறது என்னண்டா, இஸ்லாம் இந்த நாட்டுல உலகத்துல வந்துச்சேண்டா கடைசிக்கு எல்லாம் அந்நிய மக்களை அநியாயமாக கொலை செஞ்சு போடுவாங்க. நாங்க கேட்கிற கேள்வி என்னண்டா,
ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில 23 வருடங்கள் நபியாக நுபுவத்தை செஞ்சாங்க. அந்த 23 வருடங்கள்ல முஸ்லிம் நன் முஸ்லிம் முழுக்க யுத்தங்கள்ல மௌத்தாகினது 1300 பேர் தான். 23 வருடத்துக்கும் மௌத்தாகினது முஸ்லிம் நன் முஸ்லிம் எல்லாம் சேர்ந்து 1300 பேர் தான். ஆனா நாங்க கேட்கிற கேள்வி 1860 1865 வரக்காட்டில் அமெரிக்கால நடந்த சிவில் யுத்தம் இருக்குது, அதுல 628,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. முதல் உலகமா யுத்தத்துல கிட்டத்தட்ட 37 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இரண்டாவது உலகமாக யுத்தத்துல 72.5 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அசோக ரஜ்ருவன் அவர் என்ன செஞ்சார், 100,000 பேருக்கு அதிகமான மக்களை கொலை செஞ்சு போட்டார். சோவியத் யூனியன்ல 5 மில்லியன் மக்களை கொலை செஞ்சு போட்டாங்க. சிலுவை யுத்தத்துல 9 மில்லியன் முஸ்லிம்களை கொலை செஞ்சு போட்டாங்க. இந்த எந்த யுத்தத்திலையும் முஸ்லிம்கள் கொலை செஞ்சதாக மில்லியன் கணக்கு கொலை செஞ்சாங்க. ஆனா இத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஆ இந்த நேரத்துல என்ன தெரியுமா கேட்பாங்க, என்னோட ISIS பாக்கலையான்னு கேட்பாங்க. ISIS கொலை செய்யறாங்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்க ஒரு தெளிவில் இருக்கணும். ISIS உருவாகின நேரத்துல 2014 முதலாவதாக உலகத்திலே ISIS எதிராக பேசினது ஸ்ரீலங்கா ஜம்யத்துல் உலமா தான். ஸ்ரீலங்கா ஜம்யத்துல் உலமா தான் முதலாவதாக பேசினது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உலகத்துல 52 முஸ்லிம் நாடுகளுக்கு மேல இருக்குது. அந்த 52 முஸ்லிம் நாடுகள்ல எந்த நாடு அபிஷியலாக இந்த அமைப்புக்கு சப்போர்ட் பண்றது என்றதை நீங்க காட்டுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க முஸ்லிம்கள் தான் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முஸ்லிம்களை கொச்சப்படுத்துவதற்காக வேண்டி, முஸ்லிம்களுக்கு ஒரு தவறான சீல் அடிக்கிறதுக்காக வேண்டி, அவர்கள் உருவாக்கி அவர்கள் எங்களுடைய பேரை நாசமாக்குறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சிகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இத முதலாவதாக நாங்க தெளிவாக விளங்குறதாக முக்கியம். இதனுடைய தெளிவு எங்களுக்கே இல்லாம இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கேட்டா சொல்லுவாங்க இஸ்லாத்துல சகவாழ்வுன்றதே இல்லையாமே. நெருங்கிய நண்பர்களாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். பாருங்க குர்ஆன் சொல்லுது அந்நிய மக்கள்களை நண்பராக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குர்ஆன் என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க விலகிக் கொள்ளணும். அந்நிய மக்களுக்கும் நாங்க என்ன தெளிவு கொடுக்கணும் என்றா, குர்ஆன் விளங்குறதாக இருந்தா குர்ஆனுடைய அறிவு தேவை, இஸ்லாத்துடைய அறிவு தேவை, ஹதீஸுடைய அறிவு தேவை. குர்ஆன்ல சொல்லக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே தொலவானம் என்று சொல்ல போறோமா? தொழுறவங்களுக்கு வயல் என்ற நரகம். அரே அதுக்கு பின்னால அதுக்கு முன்னால உள்ள ஆயத்துக்களை பாருங்க வாப்பா, அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? யாரு மறதியோட தொழுகிறாங்களோ, அடுத்தவங்களுக்கு காட்ட தொழுகிறாங்களோ, அவர்களுக்கு தான் அந்த தொழுகை தான் வயலண்ட நரகத்துல போமே தவிர பொதுவான தொழுகா அல்ல. அல்லாஹ் சொல்றான் வலா தக்ரபு ஸலா வஅன்தும் சுகாரா, நீங்க மது நீங்க போதையில இருக்கக்கூடிய நேரத்துல தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம். அப்ப போதையில இல்லாத நேரத்துலதான் தொழுகணும். தொழுகை இல்லாத நேரத்துல போதல் இருக்கிறது பிரச்சனையே இல்லை. அப்ப இது முந்தி இருந்த ஆயத், அதுக்கு பொறவல்ல போதை வஸ்துக்களை பாவிக்கிறதே ஆறாமாக இருக்கிறான். குர்ஆன விளங்குறதுக்கு அதுக்கு முன் பின் சபபு நுசூல் ஏன் இறங்கப்பட்டுச்சு, எந்த நேரத்தில் இறங்கப்பட்டுச்சு, அதனுடைய லாங்குவேஜ் ஸ்கில் என்ன, இதெல்லாம் விளங்குறதாக முக்கியம். சும்மா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் நீங்க அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வானம் என்றா, ஏனைய ஆயத்துக்கள் அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான் இன்னமா யன்ஹாகும் அல்லாஹ் உங்களுக்கு அன்தவல்லவும், யாரோட உங்களுக்கு தொடர்பு வைக்க வானம் என்று சொல்றான் என்றா, யாரெல்லாம் உங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்களோ, உங்களைய வீட்டால வெளியாக்கினாங்களோ, மக்கள் இருந்து விரட்டி போட்டாங்களோ, அவர்களோட நீங்க தொடர்பு வைக்க வானம் என்றுதான் அல்லாஹ் சொல்றானே தவிர, பொதுவாக எல்லாம் நன்முஸ்லிமை பார்த்து அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லைன்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, முஸ்லிம்களாகிய நாங்க முதலாவது எங்களுடைய மார்க்கத்துல நாங்க உறுதியாக இருக்கிறது ஆக முக்கியம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு உலகத்துக்கும் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை எடுத்து காட்டினாங்க. அந்நிய மக்களுடைய விஷயத்திலையும் யோசிச்சு பாருங்க, மக்களை எவ்வளவு சிரமப்பட்டாங்க. வாழ ஏழாமதான் மக்கள் இருந்து மதீனக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. அங்க போனதுக்கு போறவு பத்ர் என்ற அமைப்புல, உஹத் என்ற அமைப்புல, ஹந்தக் என்ற அமைப்புல, உடனே எத்தனை யுத்தங்கள் நடக்குது யோசிச்சு பாரு. இவ்வளவு அநியாயம் ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. ஹுதைபியா உடன்படிக்கையுடைய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, அந்த ஹுதைபியா உடன்படிக்கையும் அவர்களுக்கு தான் சார்பாக. நபி அவங்க அதையும் ஏற்றுக்கொண்டாங்க, பரவாயில்ல. ஆனா ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை உடைச்சது அவங்க தான், அதை முறிச்சது அவங்க தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன்றாக விளங்கிக்கோங்க. இது ஆக முக்கியமான ஒரு சம்பவம். முஸ்லிம்களுக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் மத்தியில நடந்த அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில யாரெல்லாம் முஸ்லிம்களோட சேர்ந்திருக்கிறாங்களோ அவர்களும் அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் முஷ்ரிக்கீன்களோட சேர்ந்திருக்கிறாங்களோ அவர்களும் அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவர்கள் நன்முஸ்லிமாக இருந்தாலும் பரவாயில்ல. முஸ்லிம்களோடு இருந்த ஒரு நன்முஸ்லிம் கூட்டம் தான் பனு குசை என்று சொல்லக்கூடிய கூட்டம். அந்த முஷ்ரிக்கீன்களோடு இருந்த ஒரு கூட்டம் தான் பனு பக்கர் என்று சொல்லக்கூடிய கூட்டம். எனவே இந்த பனு பக்கருக்கும் பனு குசைக்கும் யுத்தம் செய்ய முடியாது. அவர்கள் அந்நியவர்களாக இருந்தாலும் சரி, என் ஒப்பந்தம் முஸ்லிம்களுக்கும் அந்நியவங்களுக்கும் நடந்திருக்கிறது. என்ன நடக்குது என்றா, பனு பக்கர் என்று செல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் பனு குசை முஸ்லிம்களோடு இருந்த அந்நிய மக்களுக்கு அடிக்கிறாங்க, அந்நிய மக்களுக்கு அடிக்கிறாங்க, நன்முஸ்லிமுக்கு அடிக்கிறாங்க. நபி அவங்க எதிர்பார்க்கிறாங்க இந்த நேரத்துல முஷ்ரிக்கீன்கள் அந்த பனு பக்கரை நிப்பட்டுவாங்க, என் ஒப்பந்தம் இருக்குது யுத்தம் செய்ய மாட்டோம் என்பதாக. அதுக்கு மாற்றமாக அந்த முஷ்ரிக்கீன்கள் அந்த பனு பக்கருக்கு ஆயுதம் கொடுத்து உதவி செஞ்சாங்க இந்த நன்முஸ்லிமுக்கு அடிக்கிறது. இந்த நேரத்துலதான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா கோவப்படுறான். ஒப்பந்தத்தை முறிச்சிட்டீங்க, சஹாபாக்கள் கோவப்படுறாங்க, நபி அவங்க கோவப்படுறாங்க. ஏன் கோவப்பட்டாங்க? முஸ்லிம்களாகிய எங்களுக்கு அடிச்ச சுட்டியா? இல்ல இல்ல, எங்களோட சகவாழ்வோடு இருக்கக்கூடிய அந்நிய மக்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு நீங்க அடிச்சிருக்கிறீங்க என்பதற்காகவே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சூரத்து தௌபாவுடைய ஆயத்துகள் அல்ல இறக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபக்துலூஹும் ஹைது வஜத்துமூஹும், எங்க கண்டாலும் அந்த முஷ்ரிக்கீன்களை வெட்டுங்க. அல்லாஹ் அந்த நேரத்துல ஒப்பந்தத்தை முறிச்ச முஷ்ரிக்கீன்களுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், ஒப்பந்தத்தை முறிச்சதும் முஸ்லிம்களுக்கு அடிச்சதின் காரணமாக அல்ல, நன்முஸ்லிமுக்கு அடிச்சதின் காரணமாக. இப்ப என்னோட சாதாரண புத்திக்கு விளங்கும், ஒவ்வொரு முஷ்ரிக்கீன்களை கொலை செய்யறதுக்கு இஸ்லாம் சொல்லி இருந்தா எங்களுக்கு முதலாவதாக பக்கத்துல உள்ள ஆட்களுக்கே எங்களுக்கு அடிக்கிச்சு. ஆனா முஸ்லிம்கள் பார்த்தது, அடே எங்களையோட ஒத்துமை அடிக்கிற நன்முஸ்லிமுக்கு நீ அடிச்சாயே, இதுதான் நீ செஞ்சிருக்க கூடிய ஒப்பந்தத்துக்கு மாற்றம் என்பதுதான். இந்த ஆயத் அவர்களுக்கு ஆக பெரிய ஒரு ஆதாரமாக எடுக்கிறாங்க. சொல்லுவாங்க, the verse of sword, அதாவது வாளுடைய ஆயத் என்பதாக சொல்லி முஸ்லிம்களுக்கு அட்டாக் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு ஆகப்பெரிய ஆதாரம் அந்த ஆயத் தான். என்னத்துக்கு? அட, இந்த இடத்துல நீ செஞ்சிருக்கிறதே நன்முஸ்லிமுக்கு அடிச்ச சுட்டிதான் இஸ்லாம் அடிக்க சொல்லுது உங்களுக்கு. இவ்வளவு அழகான மார்க்கம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவலைக்குரிய விஷயம், முஸ்லிம்களாகிய நாங்களே இதை பத்தி தெளிவில்லாமல் இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும், உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களுக்கு சோதனைகள், நிலைமைகள், கஷ்டங்கள் வரும் தான். ஆனா அதுல ஒரு காரணம் என்னென்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம்களாகிய எங்களிடத்துல இஸ்லாம் பலஹீனமாகும் பட்சத்துல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களை அதுலயும் சோதிப்பான். யாருமே கோவிச்சு கொள்ளவானம், முழு உலகத்துல முஸ்லிம்களுடைய தொழுகையுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தா, முழு உலகத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல 5% முஸ்லிம்கள் தான் தொழுகையோடு இருக்கிறாங்க. 95% முஸ்லிம்கள் இடத்துல தொழுகை இல்லாம இருக்கிறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, அடிப்படையான விஷயமே தொழுகை. அந்த தொழுகை முஸ்லிம்கள் இடத்துல இல்லாம இருக்கக்கூடிய பட்சத்துல 95% முஸ்லிம்கள் கிட்ட தொழுகை இல்ல, 5% முஸ்லிம்கள் தான் தொழுகிறாங்க என்றா அல்லாஹ்வுடைய உதவி இந்த முஸ்லிம்களுக்கு எங்கால வரப்போகுது? இபாதத்துல அடிப்படையான இபாதத் தொழுகையே முஸ்லிம்கள் கிட்ட இல்லாத நிலைமை உருவாகிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரம் அல்ல, குடுக்கல் வாங்கல் என்று வந்தாலும் அதுல ஆக பெரிய மோசடி செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக மாறிட்டாங்க. வல்லாஹ் செல்வே, நான் பொய் சொல்லல. போன கிழமை வெள்ளிக்கிழமை பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போனோம். அந்த பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போன நேரத்தில் ஒரு முஸ்லிம் சகோதரர் நான் கேட்டேன், நீங்க எந்த செக்ஷன்ல வேலை செய்றீங்க? நான் ஏர்போர்ட், அதே மாதிரி பாஸ்போர்ட் ஆபீஸ்ல விசா செக்ஷன்ல நான் பொறுப்பா இருக்கிறேன். கலவு விசாக்கள் எங்கெங்கெல்லாம் மாற்றிப்படுவது அது எங்கட டிவிஷனுக்கு தான் வருவது. ஆனா ஹசரத் போயிச்சு போலவானம் ஏர்போர்ட்ல இருந்தாலும் சரி, விசா ஆபீசர்ஸ்ல இருந்தாலும் சரி, யூகே விசா, அமெரிக்கா விசா, துபாய் விசா, இந்த எல்லாம் பொய் விசாக்கள் எடுத்து மாற்றிப்படுறதே அதிகமாக எங்கட முஸ்லிம்கள் தான் என்பதான். சொன்னது முஸ்லிம், சொல்றது முஸ்லிம் பத்தி. இந்த அநியாயம் களவெல்லாம் செய்தது அதிகமானவங்க எங்கட ஆட்கள் தான். ஹசரத் கவலையா இருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னால ட்ரக் அடிக்ட் ஆகினவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் செய்யக்கூடிய சென்டர் ஒன்றுக்கு பயானுக்கு போனோம் சிங்களத்தால. அந்த நேரத்துல ஹாமுதுவும் பேசினாங்க, அந்த நேரத்துல பூசாரியும் பேசினாங்க, ஃபாதரையும் பேசினாங்க, முஸ்லிம்கள் சார்பாக ஆலிம் என்ற ரீதியில நாங்களும் பேசினோம். பேசக்கூடிய நேரத்தில் ஒரு ஹதீஸ்ல சொன்னோம், நபி அவங்க போதை வஸ்துக்களை பாவிக்கிற 10 பேருக்கு அல்லாஹுடைய லானத் இருக்குது. 10 பேருக்கு, அதை புளியிறவர், அதை வாங்குறவர், அதை சர்வ் பண்றவர், அது டிரான்ஸ்போர்ட் பண்றவர், அதுக்காக வேண்டி பணம் கொடுக்கிறவர், அதுக்கு ஏவுறவர், இப்படி ஹதீஸ்கள் எல்லாம் குரான் எல்லாம் கொட்டின போறோம் எல்லாமே சொல்றாங்க. முஸ்லிம்களுடைய பயான் நல்லா இருந்துச்சு, ஆனா அது சந்தோஷம் தான். வெளியே வார நேரத்துல ஆக பெரிய போலீஸ் ஆபீசர் கிட்ட வந்து சொல்றாங்க, பூஜகத்துமா கியபு ஹமத் யாக்மா எத்த சமய் அப்படின்னு ஹரி சந்தோஷ இஸ்லாமிய மெச்சர துரட்ட அதிகமாக போதை வஸ்துக்கள் இருக்கிறது. சகோதரர்களை நண்பர்களை யோசிச்சு பாருங்க, என்ன ஹாலாத்துல நாங்க இருக்கிறோம். மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் இப்ப நாங்க காணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட மாத்த பாக்குறாங்க. சரியத்துக்கு இல்லாத எத்தனை விஷயங்கள் உண்டாக்க பாக்குறாங்க. ஆனா நாங்க விளங்கி கொள்ளணும், இந்த நாட்டுல நாளுக்கு நாள் தலாக்குடைய எண்ணிக்கைகள் முஸ்லிம்கள்ட்ட கூடிக்கொண்டே போ, எங்கட குடும்ப வாழ்க்கை சீர்கெட்ட நிலைமைக்கு ஆகிட்டு. எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்தை அந்த அக்ட பறிச்சு எடுத்துட்டான் என்றா, நாங்களும் அந்த ஜென்ரல் லாக்கு கீழே போனோம் என்றா, அத போல ஒரு சீரழிவு இல்லாமல் எங்கட குடும்ப வாழ்க்கை சீராகி, எங்கட குடுக்கல் வாங்கல் சீராகி, எங்கட இபாதத் சீராகினாதான் அல்லாஹுடைய உதவிகள் எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம்தான், முழு உலகத்திலையும் பார்க்கிறது நாங்களும் கரப்ட் ஆகி கொண்டே போறோம், முழு உலகமும் முயற்சி செய்யறதும் இந்த இஸ்லாமிய அறிவு இஸ்லாமிய வாழ்க்கை உலகத்தில இல்லாமக்கணும் என்பதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அது சுட்டிதான் நாங்க பார்க்கிறோம். சிரியால ஏன் ஹலபுக்கு அடிக்கிறாங்க என்றா, ஹலப் என்று செல்றது இல்முடைய ஒரு கோட்டை, இல்முடைய கோட்டைகள் பலஸ்தீன், இல்முடைய கோட்டைகள் டமஸ்கஸ், இல்முடைய கோட்டைகள் பகதாத், இல்முடைய கோட்டைகள் ஈராக், இல்முடைய கோட்டைகள் தான் சிரியா, இல்முடைய கோட்டை தான் ஹலப்பாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஹலப்போ என்று சொல்றாங்களே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இவ்வளவு டார்கெட் பண்ணி ஏன் அந்த இடத்துக்கு அடிக்கணும்? உமையாக்களுடைய காலத்துல எந்த விதமான பாத்திலும் இல்லாம சரியான அமைப்புல ஆட்சி செஞ்ச ஒரு இடம் தான் ஹலப் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இமாம் ஜரகஷிய பத்தி கேட்டு பாருங்க, இமாம் சஹாவி கிட்ட கேட்டு பாருங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானி கிட்ட கேட்டு பாருங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல் கிட்ட கேட்டு பாருங்க, யாகூத் அல் ஹமவி கிட்ட கேட்டு பாருங்க, டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், உலமாக்கள் உருவாக்கின இடம் தான் அந்த ஹலப். எவ்வளவு உலமாக்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவங்க அந்த ஹலப்ல ஹிஜ்ரத் செஞ்சு பேசி திருமணம் முடிச்சு பல வருடங்கள் வாழ்ந்து புகாரிக்கு 16 பாகங்கள் விளக்கம் எழுதின ஆலிம் சாப் அந்த ஊரை விட்டு வெளியே வரக்கூடிய நேரத்துல ஜல்பு ஹலப், ஹலபுடைய மஹப்பத்துல கிதாப் எழுதுறாங்க. அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அங்க பேசி இல்ம படிச்சுட்டு வந்தாங்க. எவ்வளவு உலமாக்கள் வாழ்ந்த இடம் அடியோடு இல்லாமக்க பாக்குறாங்க. அவங்களுக்கு தேவை இந்த இஸ்லாமிய அறிவு முழு உலகத்திலையும் பரவின இடங்கள் இருக்குது. டியூனீசியா எடுத்து பாருங்க, ஜெய்தூனா யூனிவர்சிட்டி இருந்த நாடு, ஜெய்தூனா யூனிவர்சிட்டியிலிருந்து முழு உலகத்துக்கும் இல்மு பரப்பப்பட்டுச்சு. ஆனா முழு உலகத்துக்கும் இல்மு கொடுத்த நாடு உலமாக்கள் இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது டியூனீசியா பாருங்க. 800 இயர்ஸ் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இஸ்லாமிய ஆட்சி இருந்த நாடுதான் ஸ்பெயின். ஆனா இஸ்லாமே இல்ல என்ற அளவுக்கு ஆகி குர்துபாவுடைய ஆக பெரிய மஸ்ஜித மியூசியம் ஆக்கினாங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நாங்க இஸ்லாத்துடைய அறிவை பாதுகாக்கிறதாக இருந்தா நாங்க இஸ்லாமிய அறிவை படிக்கிறதுக்கு ஆர்வம் ஊற்றுறது ஆக முக்கியம். அந்த ரீதியில தான் ஜம்மியத்துல் உலமா முன்வந்து மக்தப் என்ற அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 5 வருஷ திட்டம் அல்ல, நன்றாக கேட்டுக்கோங்க, 10 வருஷ திட்டம் ஒன்று நாங்க ஏன் போட்டிருக்கிறோம் என்றா, இந்த நாட்டுல இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லேசான அடிப்படையான ஒரு வழிதான் இந்த மகாத்திபுடைய சிஸ்டர். 15 வருடங்களுக்கு முன்னால் உள்ள அந்த வாலிபர்களை யாருமே பேச்சு லேசில டப் பண்றது இல்ல. ஏன், இன்னும் 15 வயதே இல்ல, சின்ன புள்ள, ஒன்றுமே செஞ்சு கொள்ளையலா. ஆனா நன்றாக விளங்கிக்கோங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜம்மியத்துல் உலமா டார்கெட் பண்றதே இந்த புள்ளையிலதான், இந்த புள்ளையிலதான். எங்க உலகத்துல எங்க நாட்டுல நடந்திருக்கக்கூடிய கரப்ஷனை நல்ல பாருங்க, முழு உலகத்துல எடுத்து பார்த்தாலும் எவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இந்த அமெரிக்கால கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்துல வர்ஜினிட்டி, தன்னுடைய கருவை பாதுகாத்த நிலைமையில, பத்தினி தனத்தை பாதுகாத்த நிலைமையில திருமணம் முடிக்கிறவங்க 3% தான், 97% திருமணத்துக்கு முன்னால் அவங்களோட வர்ஜினிட்டி அப்படி இல்லாமாக்கிடுவாங்க. அந்த ட்ரெண்ட் இந்த ஸ்ரீலங்கா இப்ப கூடிக்கொண்டே இருக்குது. கவர்மெண்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு நாளைக்கு 6 கேசஸ் நடக்குது. 16 வயதுக்கு பார்க்க குறைந்த சிறுவர்கள், அவர்கள் தவறான முறையில நடந்து கொள்றாங்க. அதுல 80% விருப்பத்தோட தான் செய்யறாங்க, ஹராத்துக்கு போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜம்மியத்துல் உலமா ஏன் இந்த மக்தப் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்குதுண்டா, எங்க நாட்டுல நாளுக்கு நாள் பாசில்கள் கூடிக்கொண்டே போகுது. இந்த ஆட்சி மாறினத்துக்கு பின்னால முஸ்லிம்கள் நாங்க சந்தோஷப்பட்டோம், எங்களை விட யகூதிகள் சந்தோஷப்பட்டாங்க, மஜூசிகள் எங்களை விட காதியானிகள் சந்தோஷப்பட்டாங்க, எங்களை விட ஷியாக்கள் சந்தோஷப்பட்டாங்க. காதியானிகள் போன வருஷம் அவங்களோட 100ஆம் ஆண்ட செலவழிக்க செலிப்ரேட் பண்ணினாங்க இந்த நாட்டுல. இந்த நாட்டுல 100 வருடங்கள் அவங்க வந்து மகாநாயகிக்கு, அக்ரியக்கு, மல்வத்தைக்கு, பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு, கிட்டத்தட்ட 300 நன் முஸ்லிம் ஸ்கூலுக்கு பேசு குரான் தர்ஜமா சிங்களத்தால் என்று கொடுத்தாங்களே, அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் காதியானிகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால மிர்சா அஹமத் குலாம் காதியானி தான் நபி என்று சொல்லக்கூடியவர்கள் முழு நாட்டிலையும் பரவி கொண்டிருக்கிறாங்க. அதை பத்தி நாங்க காதியானி என்ற யாரெண்டே தெரியாம இருக்கிறோம். 100 வருடத்தை செலிப்ரேட் பண்ணினாங்க, ஆர்வமாக செஞ்சு கொண்டு போறாங்க இந்த நாட்டுல. அதே மாதிரி ஷியாக்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழச்சேனைக்கு போறதுக்கு முன்னால் ஒரு ரிமோட் ஏரியா 150 வீடுகளை கெட்டி கொடுத்து, பள்ளிய கெட்டி கொடுத்து ஷியாயிசம் பரப்புறாங்க. ஷியாக்கள் முஸ்லிம்கள் அல்ல இந்த நாட்டுல உள்ள. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ஒரு நல்லடையாளம் அல்ல என்பதை விளங்கிக்கோங்க. 80% மாணவர்களை வச்சு மக்கள் பள்ளிக்கூடம் அவங்க நடத்தினாங்க. ஜமியா கஷ்டப்பட்டு பேசு அந்த புள்ளையில கழட்டி எடுத்து எங்கட முறையில மக்தப்களை செஞ்சோம். எத்தனையோ புத்திஜீவிகள், உலமாக்கள் அந்த ஈரான் நாட்டுக்கு பேசி வந்த போறோம். ஹசரத் சொல்ற அளவுக்கு அந்த ஷேத்தான் கருப்பு இல்லையே, எவ்வளவு நல்ல மக்கள், எவ்வளவு நல்ல கவனிச்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹலப்ல எலப்போல அடிச்சு கொண்டிருக்கிறாங்களே, அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ஷியாக்கள் தான் முஸ்லிம்களுக்கு அடிக்கிறாங்க. இந்த நாட்டிலையும் அதே பித்னாவை உருவாக்குறதுக்காக வேண்டி நாடளாவிய ரீதியில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கட சிறுவர்களை நாங்க பாதுகாக்கணும் என்றா, எங்கட வாலிபர்களை நாங்க பாதுகாக்கணும் என்றா, இந்த மக்தபுடைய தர்த்தீப்ல தான் எங்கட அந்த மாணவ மாணவிகளை, சிறுவர்களை, அவர்களுடைய அகீதவை நாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். நாங்க பிரையாரிட்டி கொடுக்கறது என்ன, மக்தபுக்கு அல்ல. நாங்க பிரையாரிட்டி கொடுக்கறது எதுக்கு, நாங்க பிரையாரிட்டி கொடுக்கறது 9 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஸ்காலர்ஷிப்க்கு பிரையாரிட்டி கொடுக்கறோம், ஓ லெவலுக்கு பிரையாரிட்டி கொடுப்போம், ஏ லெவலுக்கு பிரையாரிட்டி கொடுப்போம், கிளாஸஸ் அனுப்புவோம். ஆனா மக்தபுக்கு அனுப்புறதுக்கு நாங்க தயார் இல்லை. முதல் 5 வருடங்கள்ல, 5 வயசு 10 வயசு வர காட்டும் எங்களுக்கு குர்ஆன, ஹதீஸ, அரபு மொழிய கொஞ்சம் படிச்சு தரலாம். ஆனா நீங்களே உள்ளத்தை பற்றி சொல்லுங்க, 10 வயசு பிள்ளைக்கு பெரும்பாவங்கள் எங்களுக்கு படிச்சு தரையணுமா? 10 வயசு பிள்ளைக்கு எங்களுக்கு அகீதா, காதியானிய பத்தி, ஷியாவை பத்தி படிச்சு தரையணுமா? 10 வயசு பிள்ளைகளுக்கு இந்த நன் முஸ்லிம் ஜிஹாத பத்தி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இதுதான் என்று படிச்சு தரையலுமா? ஏலவே ஏலா. அது சுட்டிதான் நாங்க ஜம்மியத்துல் உலமா சொல்றோம், மக்தப் என்று சொல்றது 10 வருஷ திட்டம்,
பத்து வயசுல இருந்து பதினஞ்சு வயது வர காட்டி உங்களோட பிள்ளையில மக்தபுக்கு அனுப்புமோ என்பதாக நாங்க சொல்றோம். அந்த அஞ்சு வயசுல பெரும் பாவங்களை படிச்சு தருவோம் நாங்க இந்த பிள்ளைகளுக்கு, அப்பதான் அந்த பெரும் பாவங்கள் இருந்து தவிர்ந்து கொள்வாங்க. ஜினா ஆமாக நடக்குது, போனோகிராபி ஆமாக நடக்குது, மது பாவனைகள் ஆமாக நடக்குது, இவர்களை தடுக்கிறதுக்காக என்ன முயற்சி நடக்குது என்று சொல்லுங்க. மக்தபுக்கு அனுப்புங்க, பெரும் பாவங்கள் சொல்லிப்படும், அந்த புள்ளைகள் அதுல இருந்து பாதுகாக்கப்படும். மக்தபுக்கு அனுப்புங்க, அகீதல ஷியால காதியானில இருந்து நாங்க பாதுகாப்போம். இல்ல நாங்க எல்லாம் மக்தபுக்கு அனுக்க மாட்டோம், ஓ லெவல் ஏ லெவலுக்கு மட்டும்தான் அனுப்புவோம் என்று சொன்னா உங்களோட புள்ளையில ஷியால இருந்து, காதியானில இருந்து, மதுல இருந்து, போனோகிராபில இருந்து, ஹராத்தில இருந்து பாதுகாக்க நீங்க தான் குறப்பெடுக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கோவப்படவானம், நானும் கோவத்துல பேசல, கவலையில பேசுறேன். அவ்வளவு பயங்கரமான காலமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போற 14 வயசு பொடியன் அவன் பேஸ்புக்ல போட்டிருக்கிறான், நான் ஒரு முஸ்லீமாக இருந்தான், நான் ஒரு ஏத்திஸ்டாக மாறிட்டேன் என்பதாக. எனக்கு எந்த மதமும் ஒன்றுதான். 14 வயசு, 17 வயது வாலிபர் பன்சிலேக்கு பேசி ஹாமுது வாங்கின போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கு போச்சா இல்லையா சொல்லுங்க. ஏன் போனாங்க, ஏன் ஹராத்தில் இருக்கிறாங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவ்வளோ ஃபித்னா ஃபசாதுடைய காலம், அது சுற்றிதான் மகாதிப்கள் இவ்வளோ ஆழமாக நாங்க செய்யணும் என்று சொல்றது நன்றாக இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. முழு உலகத்திலையும் பாயில உட்கார்ந்து கொண்டு சுன்னத்தான முறையில இல்ம படிக்கிறத இல்லாமாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நீங்க இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில போயிட்டு ஆண்கள் பெண்கள் ஒன்றா இருந்து PhD முடிச்சுட்டு வாங்க, பிரச்சனை இல்ல. இந்த பாயில ஓதுற சிஸ்டம் இருக்குது, தலப்பா கெட்டி ஓதுற முறை இருக்குது, இதுக்கு நாங்க அனுமதி தர மாட்டோம் என்பதுதான் உலகத்துடைய கன்செப்ட் என்றதை விளங்கிக்கோங்க. இந்தியால 40,000 மதரசாக்கள் இருந்து இப்ப இருக்கிறது 19,000 மதரசா தான். இந்தியா தமிழ்நாட்டில் 254 மதரசா இருந்துச்சு, இப்ப இருக்கிறது 54 மதரசா தான். அதுலயும் குவாலிட்டி மதரசா 22 தான். அதுலயும் ஓதி கொடுக்கறதுக்கு ஒத்தாதிக்கிறாங்க, ஓதுறதுக்கு மாணவர்கள் இல்ல. எல்லா மாணவர்களும் செக்யூலர் எஜுகேஷனுக்கு போறாங்க, எல்லா மாணவர்களும் எதுக்கு போறாங்க, படத்துக்கு போறாங்க, பாட்டுக்கு போறாங்க, மதரசாக்கு போறதுக்கு தயார் இல்ல. எனவே ஏன் ஜமியத்துல உலமா எங்கட நாட்டுல மக்க 15 வயது வர காட்டியும் நீங்க புள்ளேல அனுப்புங்க, ஓலெவலும் செய்யட்டும் மேலவலும் செய்யட்டும், ஆனா அவர் 15 வருடங்கள் வர காட்டியும் அவர் மக்தபுக்கு வந்தா அவர் ஒரு குட்டி ஆலிமாக இருப்பார். நீங்க டாக்டர் ஆக்குங்க, என்ஜினியர் ஆக்குங்க, லாயர் ஆக்குங்க, ப்ரொக்டர் ஆக்குங்க, யாராக ஆக்குங்க, பிரச்சனை இல்ல. ஏன் இவரை இமாமத்துக்கு போட்டா இமாமத் செய்வார், இவர்கிட்ட காதியானி வந்தா பதில கொடுப்பார், இவர்கிட்ட ஷியா வந்தா பதில கொடுப்பார், அந்நியவர்கள் குர்ஆன் வச்சு கேள்வி கேட்டா பதில சொல்லுவார், ஹக்கான மார்க்கத்தை பேசுவார், குர்ஆன விளங்குவார். இதுக்காக வேண்டி மக்தபுக்கு அனுப்புங்க. அவர் டாக்டராகவும் இருப்பார், இன்ஜினியராகவும் இருப்பார். ஹா, உங்களுக்கு ஆலிமா போணுமா, இன்னொரு 3-4 வருஷத்துக்கு மதரசாக்கு அனுப்புங்க, இன்ஷா அல்லாஹ் அவர் ஆலிமாகவும் வருவார். எனவே இதுதான் மக்தபுடைய திட்டம், உம்மத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நாங்களும் இந்த மஹல்லா வாசிகள் என்ற ரீதியில எங்கட மஹல்லாக்கள்ல எங்கட புள்ளையில பாதுகாக்கணும் என்றா, இந்த உலகத்துல இப்ப ஃபித்னாக்கள் பரவி கொண்ட கூடிய இந்த காலகட்டத்துல நாங்க பாதுகாப்போட எங்கட புள்ளையுடைய அகீதா ஈமான பாதுகாக்கணும் என்றா, நாங்க தீனுடைய இல்முக்கும் இடம் கொடுக்கணும். நாங்க யாரும் சொல்லல ஸ்கூல்ல இருந்து நிப்பட்டுங்க என்று நாங்க சொல்றோம். ஸ்கூலுக்கு அனுப்பி கொண்டு மக்தபுக்கு அனுப்புங்க, மதரசாக்கு அனுப்புங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, அது ஹயாத்தாக்குங்க. அப்பதான் அல்லாஹ் எங்களுக்கு தீனோடு அமலோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்குவார். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக.